بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي قل للمؤمنين يغضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبطين زينتهن إلا ما ظهر منها وليضربن بخمرهن على جيوبهن فقال الله أيضا وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى صدق الله مولانا العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليهم الصلاة والسلام غني من شاء الله إن الذي أرهله அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளையெல்லாம் அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லி ஹராமாக்கியிருக்கிறானோ அத்தனை ஹராமான காரியங்களை விட்டும் எம்முடைய ஹயாத்தை எம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுமாறும், முதலில் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் அல்லாஹுடைய பயத்தை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். இத்தகுல்லா கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய மனித சமூகத்துக்கு அல்லாஹ் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக சில விதிமுறைகளை இட்டு வரம்புகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். அதை மீறும்போது மனிதன் மனிதனுடைய தன்மையை விட்டும் மிருகங்களுடைய நடைமுறைகளுடைய அந்த சுபாவத்துக்கு மனிதன் மாறிவிடுகிறான். எப்பொழுது அல்லாஹுடைய வரம்பு மீறப்படுகிறதோ மனிதன் மனிதனாக இருப்பதும் இல்லை, மனிதனுடைய சுபாவம் அவனிடத்தில் இருப்பதும் இல்லை. இதில் முக்கியமான ஒரு விடயம்தான் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வரம்பை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். மிருகங்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்றொன்று இருந்தாலும் அதற்குள்ளால் மஹ்ரம் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கை கிடையாது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் மிருகங்களுக்கு எந்த ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் விபச்சாரம் என்பது ஹராம் கிடையாது. இவர்களை பார்க்க வேண்டும், இவர்களோடு பேசக்கூடாது, இவர்களைத்தான் பார்க்க உங்களுக்கு அனுமதி, இவர்கள்தான் உங்களுக்கு திருமணத்திற்கு தகுதியானவர்கள், இவர்கள் உங்களுடைய தாயைப் போல என்ற ஒரு வரம்பு மிருகங்களுக்கு கிடையாது. இரண்டு மாதங்களுக்கு முன்னால் தாயோடு மேய்ந்து கொண்டிருந்த குட்டி சில வருடங்களால் தாயோடையே புணர்வதை பார்க்கிறோம். ஏனென்றால் அதற்கொரு குடும்ப வாழ்க்கை கிடையாது. ஆனால் மனிதன் என்ற இந்த கண்ணியமான ஒரு படைப்புக்கல்லா குடும்ப வாழ்க்கை என்ற ஒன்றையும் ஆக்கி மஹரம் என்ற ஒன்றையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்க பொதுவாக பெரும்பெரும் தஃப்ஸீர்களை திரட்ட தேவையும் இல்லை, தேவைப்படாது. நான் யாரோடு பேசலாம், எனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த பெண் சலாம் சொல்லுவதற்கும் முகம் பார்த்து பேசுவதற்கும் சகஜமாக பழகுவதற்கும் யாரை அல்லாஹ் எனக்கு ஹலாலாக்கியிருக்கிறான் என்று பொதுமக்களாகிய நீங்கள் பார்ப்பதற்கு பெரும்பெரும் தஃப்ஸீர்களை திரட்ட தேவல. குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது, ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நீளமான ஒரு குர்ஆன் வசனம் வருகிறது. இதுல அல்லாஹ் இத்தனை பெண்களையும் உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கியிருக்கிறான். அவர்களோடு பேசலாம், அவர்களோடு சகஜமாக இருக்கலாம், அவர்களோடு நெருங்கி பழகலாம். உதாரணமாக சொல்ல போனா ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், அந்த ஆயத்து அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு மஹரமாக்கப்பட்டுள்ளார்கள், உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளார்கள். அப்படி என்றால் உங்களுடைய தாய், உங்களுடைய தாயுடைய தாய், உங்களுடைய வாப்பாவுடைய தாய், அந்த தாயுடைய தாய், அந்த தாய் பரம்பரை எதுவரைக்கும் போகுமோ அதுவெல்லாம் உங்களுக்கு உறவாடுவதற்கும் பேசுவதற்கும் பழகுவதற்கும் ஹலாலானவை. உதாரணமாக சொல்ல போனால், ஏன் இதை நான் ஒரு தலைப்பாக எடுத்தேன் என்றால், இந்த நவீனமான காலத்தில் அல்லாஹ் ஹராமாக்கிய பெரும்பாவங்கள் இரண்டு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் இந்த நாட்டை பொறுத்தவரையில் மிகவும் அச்சுறுத்தலான ஒரு நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஒன்று என்னென்றால் விபச்சாரம், இன்னொன்றும் மதுப்பழக்கம். ஒன்று விபச்சாரம், இன்னொன்று மது. அது குடிபானமாக இருக்கலாம், அல்லது புகைத்தல் போன்ற வேறு வேறு புகைத்தல்களாக இருக்கலாம். நான் சென்ற வாரம் ஒரு ஹொத்துபாவில் கூட சொன்னேன், யாரெல்லாம் உங்களுடைய கடைகளில் சிகரெட் விற்பனை செய்கிறீர்களோ, புகைத்தல் விற்பனை செய்கிறீர்களோ, நீங்கள் மதுபானம் விற்பதற்கு சமம். ரெண்டும் ஒன்றுதான், ரெண்டும் ஒன்றுதான். அப்ப இந்த நாட்டை பொறுத்தவரையில ரெண்டு விடயங்கள் ஒரு அச்சுறுத்தலான நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்குண்டா, விபச்சாரம், அடுத்தது மதுப்பழக்கம். எந்த அளவுக்கு ஆகிவிட்டதுண்டா, என்னுடைய பெரிய வயதுக்கு வந்த பிள்ளையை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு மட்டுமல்ல, என்னுடைய மடியில் இருக்கக்கூடிய பிள்ளையையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். என்னுடைய ஏஎல் வகுப்பு படிக்கக்கூடிய மகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மட்டுமல்ல, என்னுடைய நேசரி முதலாம் ஆண்டு அல்லது ஆரம்ப பாடசாலைகளில் படிக்கக்கூடிய என்னுடைய மகளையும் நான் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன் என்ற ஒரு காலகட்டத்தில் இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் முஸ்லிம்களாகிய நாம் சில விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதுல முக்கியமான ஒன்றுதான் விபச்சாரத்துக்கு அடிப்படையான காரணம் ரெண்டு. ஒன்றென்று சொன்னா ஆண் பெண் கலப்படம், இன்னொன்று என்னன்னு சொன்னா தன்னுடைய பொறுப்புல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எந்த முறையில இஸ்லாம் கவனிக்க சொன்னதோ, எந்த முறையில் பராமரியுங்கள் என்று சொன்னதோ, அதிலே நாம் கோட்டை விட்டு விட்டோம். விபச்சாரத்துக்கு அடிப்படை ரெண்டு தான், ஒன்று ஆண் பெண் கலப்படம், இரண்டாவது பராமரிக்க சொன்ன முறையில. உதாரணமாக சொல்ல போனால் குர்ஆன் சொல்லுகிறது, அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஆண்கள் என்று சொல்கிறது. பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஆண்கள் என்று சொல்கிறது குர்ஆன். நாம எதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா, வீட்டில கறி வாங்கி கொடுப்பது, வீட்டில தேவையான அந்தந்த மாதத்துக்குரிய செலவினங்களை வெளிநாட்டில் இருந்தோ உள்நாட்டில் இருந்தோ அனுப்பிட்டா, அல்லது வீட்டுக்குரிய அந்தந்த வருடத்தில் வரக்கூடிய பெருநாள் போன்ற அந்த அனுஷ்டானங்களுடைய பொருட்களை வாங்கி கொடுப்பதுதான் என்னுடைய பொறுப்பு என்று முடிவாகி அதோடய நிறுத்திக் கொண்டோம். அதுவல்ல, இன்ஷால்லா அதை நீளமாக பேசுவேன், இதை ஞாபகமாக வச்சுக் கொள்ளுங்கள். இன்னொன்று இஸ்லாம் சொல்லுகிறது, வலா தக்ரபுஸ் ஜினா, ஜினா செய்யாதீங்க குரான் இல்ல, இப்படி இல்ல ஜினா செய்யாதீங்க அப்படின்ட்டு இல்ல. எப்படி இஸ்லாம் நுணுக்கமாக சொல்லுதுண்டா, குரான் எப்படி நுணுக்கமாக ஜினாவை பத்தி பேசுதுண்டா, வலா தக்ரபு ஜினா, ஜினாவின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள். இஸ்லாம் மிக ஆழமானது, குரான் மிக நுணுக்கமானது. ஜினா செய்யாதீங்க ஒரு வார்த்தையில இஸ்லாம் முடிக்கவும் இல்லை, குரான் ஒரு வார்த்தையில சொல்லவும் இல்லை. குரான் எப்படி தெளிவாக சொல்லுதுண்டா, வலா தக்ரபு ஜினா, ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள். நெருங்காதீர்கள் என்று வரும்போது நெருக்கக்கூடிய ஜினாவுக்கு கிட்ட எண்ணையும் உங்களையும் கொண்டு போகக்கூடிய சாதனங்கள் இடையில் இருக்கிறது, அதை நாம் அடையாளம் காண வேண்டும். ஒரு மனிதன் எடுத்தவோட ஒரு பொம்பளையோட பழகி, ஒரு பெண்ணோட பழகி ஜினா வரைக்கும் போவதென்பது சாத்தியம் கிடையாது. இவன் எங்கேயோ தொட்டு வைக்கிறான், அது ஜினாவில் முடிகிறது. அதனால நாம் சொல்லுகிறோம், அந்நிய பெண்களுக்கு சலாம் சொல்லலாமா என்று கேட்கக்கூடிய வாலிபர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஃபத்வா என்னன்னா, அந்நிய பெண்கள் யாருக்கும் நீங்கள் சலாம் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஆரம்பித்து பச்சை ஹராத்தில் முடிவடையும். பச்சை ஹராத்தில் முடிவடையும். முதலாவது நான் சொல்கிறேன், இந்த வலா தக்ரபு ஸினா, ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று வரக்கூடிய விடயத்தில் முதலாவது என்ன தெரியுமா, ஆண் பெண் கலப்படம் தான் விபச்சாரத்துக்கு ஆரம்பம். பள்ளியில் ஒரு பெண்கள் பயான் தயாராகியோ ஏற்பாடு செய்தார். முதலாவது நிர்வாகம் கூடி மசூரா பண்றேன் என்று சொன்னார், பெண்களை எந்த வழியால் அனுப்புறேன், எந்த வழியால் எடுக்கிற, எந்த முறையில சித்தாரா அதாவது மறைவிடம் செய்யற, பெண்களுடைய ஒதுவெடுக்கிற பகுதி எது, ஆண்களோட தொடர்பு இல்லாம சிற்றுண்டிகளை எப்படி வச்சுக்கொள்ற, எங்க நடக்குது, மஸ்ஜிதுல. மஸ்ஜிதுல நான் கேட்கிறேன், நிர்வாகிகளிடத்திலும் கேட்கிறேன், பொதுமக்களிடத்திலும் கேட்கிறேன், ஆண் பெண் கலப்படம் என்பது வரக்கூடாத இடம் மஸ்ஜிது மட்டும்தானா, பயான் மட்டும்தானா, உங்களோட வீட்டு திருமணம், உங்களோட வீட்டு பங்கன், உங்களோட வீட்டினுடைய உங்களோட வீட்டில் நடக்கக்கூடிய விருந்துபசாரம், உங்களோட வீட்டினுடைய உறவு முறைகள் எப்படி இருக்கிறது, எந்த முறையில் போய்கொண்டிருக்கிறது. சுஹானல்லாஹ், ஆண் பெண்கள் இன்று சேர்ந்து சகஜமாக, இவர் யார் என்று சொன்ன, உதாரணமாக நான் சொல்வதாக இருந்தா, வலிமா என்று சொல்லக்கூடிய, வலிமா என்று சொல்லக்கூடிய ஒரு விருந்திருக்கிறது அல்லவா, அது மிக அவசியமானது, வாஜிப். நீங்க நோன்போடு இருக்கிறீங்க, ஒருத்தர் வந்து சொல்றாரு நாளைக்கு நோன்பு பிடிக்கலாம் என்று நியத்து வச்சிருக்கிறீங்க, சுண்ணத்தான ஒரு நோன்பு. ஒருத்தர் வந்து உங்க வீட்டை சொல்றாரு, ஹசரத் எங்கட வீட்டில் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வலிமா நாளைக்கு இருக்கிறது, நீங்க கட்டாயம் வரணும் என்று சொன்னா, நீங்க அந்த நோன்பை விட்டுவிட்டு ஆஜராக வேண்டும், கட்டாயம் வாஜிப். அதனால சொல்ற வாலிபர்களுக்கு, மாமா லண்டன்ல இருக்காரு, மாமா சவுதியில் இருக்காரு, கோல் பண்ணி நீங்க வலிமாவுக்கு சொன்னா, மாமா சொல்லிடணும், மகனே எனக்கு வர முடியாது, நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிடணும், இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் என்று சொன்னால் அது அவர் மீது வாஜிபாகிவிடும். அவ்வளவு முக்கியமான ஒரு விருந்து தான் வலிமா. நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னா, உங்களுடைய வலிமா எந்த முறையில் போய்கொண்டிருக்கிறது, அந்நிய பெண்ணை பார்க்காத, அந்நிய பெண்ணோடு பழகாத, அந்நிய பெண்களோடு சகஜமாக இருக்காத ஒரு ஆண் வந்து கலந்து கொள்ளக்கூடிய வலிமாவாக இருக்கிறதா, அல்லது ஒரு அந்நிய ஆணை பார்க்காத, ஒரு அந்நிய ஆணோடு பழகாத, ஒரு அந்நிய ஆணுடைய முகத்தை பார்க்காத ஒரு பெண் கலந்து கொள்ளக்கூடிய வலிமாவாக திருமண வீடாக இருக்கிறதா, எப்படி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இஸ்லாமியர்கள், நாம் இஸ்லாமியர்கள் இந்த உலகத்துக்கு அழகான ஒரு முன்மாதிரியை சொல்ல வந்தவர்கள், சுபஹானல்லாஹ். இதுதான் வாழ்க்கை என்று சொல்ல வந்தவர்கள், இதுதான் நாகரிகம் என்று சொல்ல வந்தவர்கள்.
அந்த நாகரிகத்தில் ஆகப்பெரிய ஒன்றுதான் மனிதனாக வாழ்ந்து காட்ட வேண்டும். மனிதனாக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு இஸ்லாமிய திருமணம், நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், சண்டை பிடிக்காத குறையாக எழும்பி வந்தேன், சண்டை பிடிக்காத குறையாக எழும்பி வந்தேன். முக்கியமான உலமாக்கள் வந்திருக்கிறார்கள், அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொத்துபாவும் நடந்தது. அவடத்தில் நடந்த இஸ்லாம் என்று சொன்னா கபில்து நிக்காஹா சொல்லி ஹம்து சலவாத்து ஓதியது மட்டும்தான் இஸ்லாம், மற்றதெல்லாம் ஹராம். நான் கேட்கிறேன், திருமண வீட்டில் நீங்க ஆழமாக சிந்திக்க வேண்டாம். ஒரு ஆணும் பெண்ணும் பக்கத்தில் உட்கார்ந்து பேசுவதுதான் ஆண் பெண் கலப்படம், அப்படி என்று மட்டும் சிந்திக்க வேண்டாம். உதாரணமாக உங்களை திருமண வீட்டில் ஒரு ஒரு ஆண்கள் நிறையாக இருக்கின்ற இடத்துல, ஒரு பெண்கள் நிரப்பமாக இருக்கின்ற இடத்துல ஒரு வாலிபர் எழும்பி அவருடைய போட்டோவில் அவருடைய போன்ல ஒரு போட்டோ பிடிக்காரு, ஆழமாக கவனிங்க, ஒரு போட்டோ பிடிக்காரு, அல்லது ஒரு வீடியோ எடுக்காரு, வீடியோ எடுக்காரு. 40 வயது, 25 வயது, 30 வயது வரைக்கும் எந்த ஒரு போட்டோவுக்கும் முகம் கொடுக்காத ஒருத்தர் அதற்கு குடிபட்டால் அந்த பாவத்தை நீங்கள் கியாமத்தினால் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஆழமாக வாழ்வர்கள் கவனிங்க, பெண்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க உங்களோட போன்ல ஒரு கேமராவில் ஒரு போட்டோ பிடிச்சி உங்களோட வீட்டில் உங்களோட போன்ல வைத்திருக்க நீங்க யாரிடத்தில் அனுமதி கேட்டீர்கள்? யாரிடத்தில் அனுமதி கேட்டீர்கள்? ஒரு பெண் உதாரணமாக சொல்ல போனால், தூரமாக யோசிக்க தேவையில்லை, அந்நிய பெண்ணை நீங்கள் போட்டோ பிடிப்பதும் ஆண்பன் கலப்படம் தான். யாரவ உதாரணமாக சொல்ல போனா உங்க உமா இருக்கிறார், உங்களோட தாய், உங்க தாயுடைய சகோதரி இருக்கிறார், சாட்சி என்று வைத்துக் கொள்வோம். சாட்சியுடைய மகனை சாச்சாவுடைய அனுமதி இல்லாமல் போட்டோ பிடிப்பது ஹராம். ஏனென்று சொன்னால் அவரோடு பேசுவது உங்களுக்கு ஹராம். யாரே யாரே உங்க சாட்சியுடைய மகள், உங்க உமாவுடைய தங்கச்சியுடைய மகள், உங்க உமாவுடைய தாத்தாவுடைய மகள், இவ யார் என்று சொன்னா உங்களுக்கு திருமணம் முடிக்க ஹலாலானவை. அவையோடு பேசலாவே, அவையோடு உட்காரலாவே, அவையோடு சைக்கிள்ல பிரயாணம் செய்யலாவே, அவையோடு தூர பிரயாணம் போக முடியாது எந்த அளவுக்கு என்று சொன்னா ஒரு அந்நிய பெண்ணை கண்டு மறைவது போல அவையை விட்டு நீங்கள் மறைய வேண்டும். ஹலா கண்ணியதைக்கு அல்லாத நல்லது யார்களே, இதுல மூத்தவர்கள் வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய மவுத்து வரைக்கும் ஞாபகம் வையுங்க. எங்கட திருமண வீடு, நாங்க முழு உலகத்திற்கும் போய் முழு நாட்டிற்கும் போய் இதுதான் வஹ்ரம், இதுதான் இஸ்லாம், இதுதான் ஆண்பன் கலப்படம் என்று சொல்ல முடியாது. ஆனா எல்லோரும் உள்ளத்துல ஞாபகம் வையுங்க, வாழ்வர்களே, உங்களோட திருமணத்தின் மூலமாக நீங்க முழு உலகத்திற்கும் சொல்லலாம் இதுதான் இஸ்லாம், இதுதான் தீன். திருமண வீட்டுக்கு மசூரா நடக்கிறது, உட்கார்ந்திருக்கிறோம், வலிபாவுடைய சாப்பாட்டை பற்றி மசூரா நடக்கிறது, மாப்பிள்ள போறதை பற்றி மசூரா நடக்கிறது, அத்தனை மசூரா பண்ணுகிறோம். உங்களோட மசூராவில் இதையும் சேர்த்துக் கொள்ளுங்க, பெண்கள் எப்படி இருப்பார்கள், ஆண்களை எப்படி பராமரிப்பது. பெண்கள் எதால வருவாங்க, ஆண்கள் எதால போவாங்க. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் என்ன தெரியுமா, ஆண்களுடைய வலிமாவுடைய விருந்தில ஆண்களுடைய சகனையும் பெண்கள் பரிமாறுறாங்க, பெண்கள் பரிமாறுறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா இது ஒரு சகஜமாக ஆகி நான் சொல்லுவது ஒன்றுதான், இது திருமண வீட்டை எடுத்துக் கொள்ளுங்க. இன்னொன்று இருக்கிறது, உங்களோட தொழிலை வீட்டோட சேர்க்காதீங்க, அது உங்களோட தலைவிதியை மாற்றிவிடும். உங்களோட தொழில் உங்களோட வீட்டில, உங்களோட தொழில் உங்களோட ரோட்டோட, உங்களோட தொழில் உங்களோட கடையோட. உதாரணமாக சொல்ல போனா நான் பெண்களுடைய பயான்ல சொல்லுவேன், உங்களோட மாப்பிள்ளத்தை சொல்லுங்க, உங்களோட கணவர்த்த சொல்லுங்க, இங்க பாருங்க, உங்களோட தொழில் உங்களோட தான், வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உங்களோட நண்பர் ரோட்டோட தான், வீட்டுக்குள்ள இல்லை. உதாரணமாக ஒரு நண்பர் இருக்கிறார், அவரோட நீங்க நிறைய பிசினஸ் பார்ட்னராக இருக்கிறீங்க. அவர் சொல்றாரு, அவர் உங்களிடத்துல போன் பண்ணி சொல்றாரு, ஹசரத் இப்படித்தான் உங்கள்கிட்ட பேசுறாரு, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும். இதுல எல்லாரும் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, 10,000 ரூபாய் பணம் வேணும். நீங்க சொல்லக்கூடாது, நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேருடைய தலைவிதி மாறி இருக்கிறது. இதுல நான் வீட்டில் சொல்லியிருக்கிறேன், போய் வாங்கிடுங்க. என்ன சொல்றாரு, வீட்டில் சொல்லியிருக்கிறேன், போய் வாங்கிடுங்க. நான் கேட்கிறேன், உங்களோட வீட்டில் போய் நீங்க இல்லாத நேரத்தில் கதவை தட்டி சலாம் சொல்லுவதற்கு நீங்க அனுமதி கொடுக்க இஸ்லாம் உங்களுக்கு எப்படி அனுமதி செஞ்சது? நீங்க இல்லாத வீட்டில் ஒரு அந்நியான் வர முடியாது. எந்த அளவுக்கு சொன்னா, நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, ஆழமாக கேளுங்க, நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, உங்கள மனைவியோட இருக்கிறீங்க, உங்கள பிள்ளையோட இருக்கிறீங்க, நான் உங்களோட வீட்டை வாரேன், நான் உங்களோட வீட்டை வாரேன், வந்து உங்களோட கதவை தட்டுகிறேன். இஸ்லாம் சொல்லுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்குலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தானிசு வதுஸல்லிமு அலா அஹ்லிஹா. கவனிங்க, எப்படி ஒரு ஒருவருடைய வீட்டுக்குள்ள போகணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. போய் ஒருத்தருடைய வீட்டுக்கு முன்னால போய் சலாம் சொல்லிட்டு கதவை தட்டுறோம், முதல் கதவை தட்டோனும், முதல் கதவை தட்டோனும், ஹத்தா தஸ்தா அனிசு கதவை தட்டிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லணும். நபியிடத்தில் ஒரு வழக்கு வந்துச்சு, ஒரு வழக்கு வந்துச்சு. என்ன வழக்குன்னு சொன்னா, ஒருத்தர் ஒருத்தருடைய கண்ணில குத்திட்டாரு, ஒருத்தர் ஒருத்தருடைய கண்ணில குத்திட்டாரு. வழக்கு வந்துச்சு, நபி கேட்டாங்க, ஏன் செஞ்சீங்க? இல்லையா ரசூலல்லாஹ், இவரு என் வீட்டுக்கு முன்னால வந்து என் கதவு ஓட்டைக்குள்ளால நான் இருக்கேனாண்டு உத்து பார்த்துட்டு இருந்தாரு, நான் இருக்கேனாண்டு சொல்லி உத்து பார்த்தாரு, நான் கம்பெடுத்து கண்ணில குத்திட்டேன். சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த கண் குத்தப்பட வேண்டிய கண், உத்து பார்க்கலாரு. எப்படி இஸ்லாம் சொல்லுகிறது, உங்களோட கதவை தட்டி ஒத்து சல்லிமு அலா அஹ்லிஹா, அங்க சலாம் சொல்லி அனுமதி கேட்கணும், அனுமதி கேட்டு கதவை தட்டிட்டு சலாம் சொல்லணும். சொல்லிவிட்டு இஸ்லாம் சொல்லுது, அந்த வீட்டுக்குள்ள இருந்து அலைக்கும் முஸ்ஸலாம் என்று பதில் வரல என்றா திரும்பி வீட்டை வந்துருங்க, உங்களோட வீட்டை வந்துருங்க என்று சொல்லக்கூடிய இஸ்லாம். நான் கேட்கிறேன், உங்களோட நண்பரை நீங்க இல்லாத நேரத்தில் வீட்டை அனுப்பி நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க காசை வாங்குங்க என்று சொல்லுவதற்கு யாரு அனுமதி தந்தது? எப்படி அனுமதி கிடைச்சிச்சு? நான் பெண்கள்கிட்ட சொல்றேன்டா, உங்களோட நண்பருடைய உங்களோட கணவருடைய நண்பர் வீட்டை வந்தா கதவை தட்டி சலாம் சொன்னா நீங்க ஒரு பதில் சொல்லணும், அவர் இனிமே அந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது. அவர் நினைக்கணும், இந்த வீட்டுக்குள்ள பேரிக்குதோ, அப்படி பதில் சொல்லணும், காரமாக இருக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த விடயத்தில் விபச்சாரத்தினுடைய ஆரம்பம் என்னன்னு சொன்னா, இப்பதான் கொஞ்சம் கூடி வாராங்க, இப்பதான் கொஞ்சம் கூடி வாராங்க. என்ன முதலாவது, இதை நான் முதல் பேசணும் நினைச்சன, முதலாவது பிரச்சனை சொன்னா, ஹொத்மா ஆரம்பத்திலேயே மஹல்லா வாசிகள் ஆஜராகும். ஏன்னு சொன்னா, இந்த கதவுல மலக்குகள் நிற்பாங்க. இந்த ஹதீஸ் தெரிஞ்சதுதான், ஒரு புத்தகம் ஒன்று கையில வச்சுட்டு மலக்குகள் நிற்பாங்க. முதலாவது வாரவருக்கு ஒரு 1,000 ரூபாய் செஞ்ச மாச்சுடும், இரண்டாவது வாரவருக்கு மாடு குருபான் செஞ்ச மாச்சுடும், அடுத்தது ஆடு, அடுத்தது கோழி, அடுத்தது முட்டை, இப்படி வருது ஹதீஸ்ல. குருபான் செஞ்ச அந்த நன்மைகள் விழும். இதுல நீங்க உள்ளத்துல கை வச்சு பாருங்க, ஏந்த ஹயாத்துல 40 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் எதை குருபான் செஞ்சிருக்கோம் ஹுத்பாவுடைய நாள்ல? ஒட்டகமா, முட்டையா, மாடா, கோழியா, ஆடா? மூணு நாலாவது நபர் வரும்போது மலக்குகள் அந்த புத்தகத்தை மூடிட்டு போயிடுவாங்க, ஹுத்பாவை உட்கார்ந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நான் கேட்கிறேன், உங்களோட ஹயாத்துல எப்ப நீங்க ஜும்மாவுக்கு முதலாவது ஆஜராக இருக்கிறீங்க? ரெண்டு விடயம் இருக்குது. ஒன்னு சொன்னா, ஒரு தலைப்பை ஹுத்பாவுல நீங்க நிரப்பமாக இல்லைன்னா ஒரு தலைப்பு ஆரம்பத்திலிருந்து பேசலாது. ஏன்? இடையில வாரவங்க என்ன நினைப்பாங்களோ, என்ன பேசுறாரு நினைப்பாங்களோ, எதை இப்ப எதோட எதை ஜாயின் ஆக்கி கொண்டு போவாங்க என்று நினைச்சு நினைச்சு பேசுறேன். இமாமுடைய பிரச்சனை. இன்னொன்னு சொன்னா, ஜும்மாவுடைய பாங்குடைய அதான் கேட்டால், ஜும்மாவுடைய அதான் கேட்டால் வியாபாரம் செய்வது ஹராம். வியாபாரம் செய்வது ஹராம். எல்லோரும் ஒரு முன்மாதிரியாக இருங்க. இமாம் மிம்பர்ல ஏறும் போது நான் பள்ளியில உட்கார்ந்திருக்க வேண்டும். இமாமுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாத்துக்கு நான் மஸ்ஜிதில் இருந்து கொண்டு பதில் சொல்ல வேண்டும். எல்லாரும் நியத்துவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறைகள்ல ஹுத்பாக்கு வரும்போது இதுல ஒரு மாற்றத்தை பார்க்கணும். நிரப்பமாக இருக்கணும். ஆரம்பத்திலேயே பள்ளி நிரம்பிருக்கணும். ஆரம்பத்திலே இருக்கணும். ஏன்னு சொன்னா பயான் தலைப்புகள் விளங்காது, இடையிலிருந்து சொருவி ஒன்றோட ஒன்றை ஜாயின் ஆகி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால இந்த விடயத்தை கவனிங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க என்ன பேசி போறோம் ஹுத்பாவுல? விபச்சாரத்தினுடைய காரணிகள், விபச்சாரம் ஏன் உருவாகி வருகிறது இந்த நாட்டில்? ரெண்டு விடயம் அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஒன்னு சொன்னா விபச்சாரம், இன்னொன்று மதுபான புகைப்பழக்கங்கள் என்ற அந்த தலைப்புல போதை. இது ரெண்டும் இந்த நாட்டில் அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதுல முதலாவது என்னென்று சொன்னா, விபச்சாரத்தினுடைய காரணம் முதலாவது ஆண் பெண் கலப்படம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது, ஏன் மனைவி யாரோட பேசணும், யாரோட பேசக்கூடாது, நான் ஏன் மனைவியை யாரோட அறிமுகம் செய்யணும், யாரோட அறிமுகம் செய்யக்கூடாது. நிறைய ஆண்களுக்கு தெரியாது, நிறைய ஆண்களுக்கு தெரியாது, யாரும் கோபப்படக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆழமாக மிகவும் உருக்கமான சொன்ன விடயங்கள் தான் இதுல பேசப்படுது. இதுல யாரும் கோபப்படக்கூடாது. ஒரு பொம்பளை வந்தா நபியிடத்துல, நபியிடத்துல வந்து கேட்டா, யார சொல்லுமா, ஏண்ட கணவருடைய தம்பி, ஏண்ட கணவருடைய தம்பியோட நான் பேசலாமா? இது யாரும் கோபப்படக்கூடாது. இருக்கலாம், நம்மட வாழ்க்கையில இப்பவும் இருக்கலாம், இந்த நிமிடத்திலும் இருக்கலாம். என்ன இப்படி சொல்லிட்டாரு என்று நீங்க என்னோட கோபப்படக்கூடாது. ஹதீஸை சொல்கிறேன். ஒரு பொம்பளை வந்தா, வந்து கேட்டா, யார சொல்லா, ஏந்த கணவருடைய தம்பியோட நான் பழகலாமா, பேசலாமா, சலாம் சொல்லலாமா? நபி எப்படி பதில் சொன்னாங்க தெரியுமா? பொம்பளை, பெண்ணே, உனக்கு இன்றைக்கு மௌத்து வருவதை நீ சந்தோஷப்படுவியா? இன்றைக்கு நீ மௌத்தாகிறது உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டான். யாருக்கும் பயம் தானே, என்ன மௌத்தாயிருவோமோ, நீங்க என்னைக்கு மௌத்தாயிருங்கன்னா பயம், யாரு மௌத்த விரும்புறல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ எப்படி மௌத்து வருவதை பயப்படுவாயோ அதை விட ஓண்ட கணவருடைய தம்பியோட பேசுறத பயப்படுவோம். ஏன்? உங்களோட தம்பி நல்லம், உங்களோட மனைவி நல்லம், ஆனா உங்களோட மனைவியோட உங்களோட தம்பியோட இருக்கிற ஷைத்தான் இருக்கிறான் அல்லவா, அவன் அல்லாஹ்விடத்தில் சேலஞ்ச் பண்ணியவன். ஓண்ட அடியார்களை நரகத்துக்கு அதிகமாக நான் அனுப்புவேன். பயங்கரமான கெட்டவன், மிக கொடூரமானவன். சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அந்நிய ஆணும் பேசக்கூடாது, ஒரு ஹராமான ஆணும் ஒரு ஹராமான பெண்ணும் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ மூணாவது நபராக ஷைத்தான் இருப்பான். மூணாவது நபராக ஷைத்தான் இருப்பான். உங்களோட தம்பி நெல்லம், உங்களோட மனைவி நெல்லம், ஆனா ரெண்டு பேரோட இருக்கக்கூடிய ஷைத்தான் இருக்கிறான் அல்லவா, அவன் மிக கெட்டவன். இதை வைத்துக் கொண்டோ இந்த விடயத்தை கவனமாக கேளுங்க. இன்றைக்கு ஏந்த மனைவி, ஏந்த மனைவி யாரோட பேசுறான், ஏந்த மனைவியுடைய உறவாடல்கள் யாரோடு இருந்து கொண்டிருக்கிறது, யாரோடு பேசுகிறார், யாரோடு கதைக்கிறார், எந்த அளவுக்கு நானா வெளிநாட்டில தாராளமாக நீங்க கவனிக்கணும், இந்த தவறுகளை திருத்தணும். நானா வெளிநாட்டில சவுதியிலேயோ துபாயிலேயோ ஜப்பான்லேயோ அமெரிக்காவிலேயோ ஏதோ ஒரு நாட்டில் நானா, எத்தனை வருஷமா, மூணு வருஷமா இருக்காரு, மூணு வருஷமா இருக்காரு. இந்த நானா செஞ்ச தவறு என்ன தெரியுமா, தன்னுடைய மனைவிய, தன்னுடைய மனைவிய மூணு வருடமாக சூப்பர் மார்க்கெட் போறது, பார்மசி போறது, ஹாஸ்பிட்டல் போய் வாரது, ஏனைய பாடசாலை விடயங்கள் போய் வாரது, யாரோட தொடர்பாக்கி வைத்திருக்கிறார் என்றால் ஒரு ஆட்டோக்காரனோட, ஒரு ஆட்டோக்காரனோட ஏந்த மனைவி தனிமையாக பிரயாணம் போய் வருவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா, போகலாமா? வீட்டில் நீங்க பார்த்தீங்க சொன்னா சில சுவர்கள் அல்லது சில புத்தகங்கள்ல சில போன் நம்பர் எழுதியிருக்கிறேன், போன் நம்பர் ஆண்கள் கவனிக்க வேண்டும், சில போன் நம்பர் எழுதியிருக்கிறேன். அதுல என்னன்னு சொன்னா முதலாவது போன் நம்பர் ஆட்டோக்காரருடையது. உங்களோட மனைவி எங்கேயாவது போகணும் என்றா நீங்க கடையில் இருப்பீங்க, அவன் அந்த நம்பருக்கு தட்டி நீங்க வருவீங்களா என்று கேட்கிறான். நான் கேட்கிறேன், உங்களோட மனைவியுடைய குரலை இன்னொரு அண்ணி ஆண் கேட்க இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறான் இல்லையே, இல்லையே? உதாரணமாக சொல்ல போனா சில பெண்கள் வந்து ஃபத்வா கேட்காங்க, இந்த காலுக்கு போடுற கொலுசு இருக்குது அல்லவா, காலுக்கு போடுற கொலுசு, இந்த காலுக்கு போடுற கொலுச பெண்கள் போடலாமா என்று வரும்போது ரெண்டு வகையான கருத்து உலமாக்க இடத்தில் இருக்கிறேன். ஒன்று என்ன சொன்னா, உதாரணமா ஒரு பொம்பளை காலுக்கு கொலுசு போடுறா, காலுக்கு கொலுசு போடுறா, அதுல ஒரு வகையான மணி சலங்க சத்தம் வருது, அவர் ரோட்டால நடந்து போறா ஒரு நாள். ரெண்டாவது நாள் உங்களோட மனைவி உங்களோட மகள் ரோட்டால நடந்து போகும்போது கடைக்குள்ள இருக்கிற ஒரு ஆண் நினைப்பாரு, இன்னாருடைய மனைவி நடந்து போறா என்று வருவதால் மணியுள்ள கொலுசு போடுவது ஹராம். உடையில சத்தம் கேட்கும் கொலுசு போடையில என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் உங்களோட மனைவியுடைய குரலை உங்களோட மகள்ன்ற குரலை இன்னொரு அண்ணி ஆண் கேட்க அனுமதிக்கலையே, அண்ணி ஆண் கேட்க அனுமதிக்கல. இன்னொரு தவறு செய்கிறோம், நம்மட தம்பிய, நம்மட தம்பிய நம்மட மனைவியோட பார்ட்னராக ஆக்கி வைத்திருக்கிறோம். நாம வெளிநாட்டில், நாம கடையில ஏந்த மனைவிய ஹாஸ்பிட்டல் கூட்டி போறது, பாடசாலை விடயங்களுக்கு கூட்டி போறது யாருந்தா, எந்த தம்பி கேட்ட சொல்றாங்க, அது எங்க தம்பி தானே, எங்க மச்சான் தானே, போகலாமே, போகலாமே, அது எங்க முடிக்கும், பாரதூரமான ஒரு விபரீதத்தில் முடித்திடும், பயங்கரமான ஒரு நிலைமையில கொண்டு போய் முடித்திடும். இன்னும் சொல்ல போனா, இன்னும் சொல்ல போனா வாலிபர்கள் கவனிங்க, சில திருமண வீடுகள் இருக்குது, திருமண வீடுகள், முதலாவது திருமணம் பேசுகிறோம், இது பெண்களுடைய விடயம், முதலாவது திருமணம் பேசுகிறோம். திருமணம் பேசினா யாரு பொன் பார்க்கணும், மாப்பிள்ளதான் பார்க்கணும். திருமணம் பேசினா யாரு பெண் பார்க்கணும், மாப்பிள்ள பார்க்கணும். மாப்பிள்ள அந்த பெண்ணை ஜவ்வஜ்து கபில்து என்று சொல்லி முடிக்காத வரையில அவையை பார்ப்பது மாப்பிள்ளோட வாப்பாவுக்கும் ஹராம். இது தெரியாது. மாப்பிள்ள வெளிநாட்டுல விளங்கணும், மாப்பிள்ள வெளிநாட்டுல, மாப்பிள்ள வெளிநாட்டுல இருந்து தந்த வீட்டை கால் பண்ணி சொல்றாரு, நான் பொன்பாக்க தேவையில்ல, இருக்கார் அவரையும் கூட்டிட்டு பாப்பாவையும் கூட்டிட்டு மூத்த தாத்தார புருஷனாரு மூத்த மச்சான் அவரையும் கூட்டிட்டு போய் நீங்க பொண்ணை பார்த்து எல்லாரும் ஓகே என்று சொன்னா நான் திருமணம் முடிக்க தயார். வாலிபர்களே, சகோதரர்களே, இந்த இஸ்லாம் யார் சொல்லி தந்தது? பிரெண்ட்ஸ் பார்த்து, கூட்டாளி பார்த்து, உங்களோட பாப்பா பார்த்து, உங்களோட மச்சானு பார்த்து, எல்லாரும் பார்த்ததுக்கு பின்னாலவா உங்களோட மனைவி நீங்க பார்க்கிற? யாருக்கு அனுமதி? முடிக்க போற மணமகனுக்கு மட்டும் அனுமதி, அந்த பொண்ணை போய் பார்த்ததுக்கு வேற யாருக்கும் அனுமதி இல்லை. பாப்பாவுக்கும் அனுமதி இல்லை, மணமகனுடைய பாப்பாவுக்கும் அனுமதி இல்லை. அப்படி இருக்கும்போது யாரும் பார்க்கிறாங்க. இன்னொரு அதுல ஒரு இன்னொரு கருமம் என்னண்டா, இன்னொரு கருமம் என்னண்டா, திருமணமாகிட்டது, திருமணமாகி மாப்பிள்ள வாராரு, மாப்பிள்ள வாராரு, மாப்பிள்ள வந்து உள்ள போகும்போது ஒரு பெரியோரு சலசலப்பு, பெரியோரு சலசலப்பாக இருக்கும். என்னடா சலசலப்புன்னு பார்த்தா, மாப்பிள்ளையோட சேர்த்து மாப்பிள்ளையோட அஞ்சு கூட்டாளி மாறும் பொண்ணிருக்கிற அறைக்குள்ள போறாங்க. ஒவ்வொருத்தர கையிலையும் ஒரு போன், ஒவ்வொருத்தருடைய கையிலையும் ஒரு கேமரா. போய் பொண்ணோட நின்று மாப்பிள கூட்டாளி மாறெல்லாம் வச்சு ஒரு குரூப்பா ஒரு போட்டோ எடுக்காங்க. இது யாருடைய போனுக்கு போகும்? யாரெல்லாம் போன்ல போட்டோ பிடிச்சாங்களோ அவங்கட சுபஹானல்லாஹ் எல்லோருடைய போனுக்கும் போகும். அதுல ஒரு போட்டோ ஒரு வாட்ஸ்அப்லயோ ஒரு பேஸ்புக்லயோ ஒரு ட்விட்டர்லயோ இஷ்யூ ஆகிட்டு சொன்னா உங்க நீங்க பார்க்கிற மனைவிய முழு உலகமும் பார்க்குமே, முழு உலகமும் பார்க்குமே. ஒரு கவுன்சிலரோட நான் பேசிக்கொண்டிருந்தேன், ஆழமாக கவனிக்கும், ஒரு கவுன்சிலரோட நான் பேசிக்கொண்டிருந்தேன். கவுன்சிலிங் பண்ணுவாரு மனோ தத்துவ ஒரு ஆளுமும் தான், அவர் ஒரு டாக்டர் தான். அவரோட சில விடயங்கள் பேசும்போது அவர் முக்கியமா ஒரு விடயம் என்று சொன்னார் எனக்கு, ஒரு புள்ள, இதை நீங்க ஆழமாக கவனிக்கணும், ஒரு புள்ள தற்கொலைக்கு தயாராகி விட்டது, வயசத்தினா 19, தற்கொலை. இப்ப எல்லாரும் பொடிக்கார், மாமா பொடிக்கார், சாத்தா பொடிக்கார், எல்லாரும் பொடிக்கார். இப்ப ஷிப்ட் மாறி பொடி, புள்ள தனிமையாகினா கட்டியை தூக்குறேன், புள்ள தனிமையாகினா வீட்டில் இருக்கிற அந்த மாமாட வாப்பாட டெப்லெட் எல்லாம் கையிலெடுத்து அவ்வளவையும் குடிச்சு தற்கொலை பண்ண போகுது, உயரத்திலிருந்து கீழே விட போகுது. என்னடா பிரச்சனை, என்ன பிரச்சனை? பிள்ளைய விசாரிச்சா நான் செத்துதான் ஆக வேண்டும் ஒரு முடிவில் இருக்கிறேன். இது உங்களோட வீட்டிலையும் நடக்கலாம், எங்களோட வீட்டிலையும் நடக்கலாம். எல்லாரும் ஆழமாக கவனிங்க. பல வைத்தியரிடத்தில் கொண்டு போனா யாருமே சிகிச்சை அளிக்கல. நான் பேசிக் கொண்டிருந்த அவரிடத்தில் அந்த அந்த கேஸ் அந்த விடயமாக வந்தாங்க. அவர் சொன்னார், பிள்ளைய வச்சாச்சு, பிள்ளைய வச்சு பல விடயங்கள் பேசியாச்சு. உள்ள சொன்ன காரணம் என்னன்னா, ஒண்ணுமில்லை, அந்த பிள்ளையுடைய அனுமதியோடு தான் இது பேசப்பட்டு நான் சொல்கிறேன், இது எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு பிள்ளை சொல்லியிருக்கிறேன். என்னன்னு சொன்னா, போன் மூலமாக அறிமுகம் இல்லாத ஒருத்தனோட அறிமுகமாகி வைபர்லையோ ஏதோ ஒரு வீடியோ கோல்லையோ போன் பேசி பிள்ளை தன்னுடைய முழு உடம்பையும் அவனுக்கு காட்டிவிட்டது. ஒரு வீடியோ முழு உடம்பையும், எதையெல்லாம் பார்க்க கூடாதோ அத்தனையையும் அவனுக்கு காட்டிவிட்டது. அவன் போன்ல ரெக்கார்ட் ஆக்கிட்டான். பிள்ளை அவனோட சின்ன வாய்த்தக்கம் உனக்கு என்ன பிடிக்கல என்று சொல்லிட்டு அவன் சொல்றான் நீ என்ன திருமணம் செய்யலண்டா, இதை நான் இஷ்யூ பண்ணுவேன். குடும்பம் கண்ணியமான குடும்பம், குடும்பம் ஊரிலேயே பேர்வான குடும்பம், இது இஷுவாகினால் என் உம்மா தற்கொலை செய்வார், என் வாப்பா தற்கொலை செய்வாரு, என் நானா தம்பி எல்லாரும் தற்கொலை செய்வாங்க, அதுக்கு முன்னால நான் சாகணும். இதுதான் அந்த பிள்ளை தற்கொலை முடிவெடுத்தனுடைய காரணம். விஷயத்தை அறிஞ்சு பொடியனையும் சந்திச்சு வீடியோவையும் வாங்கி அவனுக்கும் காசு கொடுத்து விஷயத்தை ஷோல் பண்ணியாச்சு. அன்பான கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இது உங்களோட வீட்டிலையும் நடக்கலாம். நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால தலையில கை வச்சு ஐயோ இப்படி நடந்துட்டுதே என்று ஓலமிட்டு அழுது நீங்க தற்கொலை செய்யறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. ரெண்டு மாதங்களுக்கு முன்னால லைவாக நேரடியாக நான் தலையிட்ட சில விடயங்களை நான் சொல்றேன். ஒருவேன் பாடசாலைக்கு பிள்ளைகளை ஏற்றிட்டு போறவேன், ஒரு பிள்ளை சின்ன பிள்ளை, பாப்பா பெரிய பிஸியும் இல்லை, பாப்பாக்கு சோம்பர் என்று சொல்லுவாங்க இல்லையா, சோம்பேறி. இவர் சொன்னாரு பிள்ளைய நீங்க வேன்ல கூட்டிட்டு போய் கூட்டிக்கொண்டு நீங்க வாங்க என்று சொல்லி வேன்ல ஏத்தினாரு. இந்த வாப்பாக்கு திருமணம் முடிச்சு 18 வருஷம், 2 குமர் வயதாயின பெண் பிள்ளைகளும் 2 ஆண் பிள்ளைகளும் இருக்குது. இந்த உமாவுக்கும் கணவருக்கும் வேன் டிரைவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்குது. இந்த வேன் தொடர்பு நாளே 4 மாதம்தான் இந்த பெண்ணும் அந்த வேன் டிரைவரும் ஊரை விட்டே ஓடி ஹராமான முறையில் திருமணம் செய்தார். ஹராமான முறையில் திருமணம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி ஃபத்வா கொடுப்பது, எப்படி தீர்த்து வைப்பது? இவருக்கு ஹலாலான பிரைவ் இருக்கிறார், அவருக்கு ஹலாலான கணவன் இருக்கிறார். நான் என்ன சொல்லுறேன் தெரியுமா, உங்களோட நண்பன் எல்லாம், உங்களோட கூட்டாளி எல்லாம், உங்களோட மனைவி எல்லாம், உங்களோட தம்பி எல்லாம், ஆனா உங்களோட மனைவியோட உங்களோட கூட்டாளியோட இருக்கக்கூடிய சைத்தான் இருக்கிறான் அல்லவா, அவன் மகா கெட்டவன், அவன் மகா கெட்டவன், மிக பயங்கரமானவன். ஒரு பேச்சில, ஒரு பார்வையில, ஒரு போன்ல, சுபானல்லாஹ், ஒரு போன்ல முழு உலகத்தையும் கெடுத்து உங்களோட வாழ்க்கையை நாசமாக்கி விடுவார். அதனால சொல்றோம், இந்த யூதர்களுடைய ஒரு தியரியில ஒன்றுதான், பல தியரிகள் இருக்கிற யூதர்கள்ட்ட, நீங்க அதை வெப்சைட்ல போய் பார்க்கணும். அதுக்கு சொல்லுவாங்க மல்தூஸ் தியரி என்று சொல்லுவாங்க, மல்தூஸ் தியரி என்று சொல்லுவாங்க. அந்த தியரியில ஒன்றுதான் இந்த யுத்தம் எல்லாம் நடக்குது அல்லவா, சிரியாவுல யுத்தம், ஈராக்கில யுத்தம், ஈரான்ல யுத்தம், ஒவ்வொரு நாளும் யுத்தம் நடக்குது. அதுல அவங்களோட ஒரு தியரி தான் விடுபடாமல் யுத்தம் நடக்கணும், யூதர்களுடைய திட்டம். இன்னொரு திட்டத்தில் ஒன்றுதான், நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, இதுவுமான்னு கேட்பீங்க. கார்ட்டூன் படம் அவங்களோட திட்டத்தில் ஒன்றுதான், பிள்ளைகளை கார்ட்டூன் இந்த வண்ண கார்ட்டூன் இருக்குது, இதுவும் யூதர்களுடைய தியரியில உண்டு. நீங்க கேட்பீங்க, நான் சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் டிங்கோவில் ஹொத்துவா செய்யும் போது சொன்னேன், எப்படி சினிமா பார்ப்பது ஹராமோ கார்ட்டூன் பார்ப்பதும் ஹராம். உங்களோட பிள்ளைக்கு சினிமா நடிகையினுடைய நடிகருடைய படம் சீடியை வாங்கி கொடுப்பது எப்படி ஹராமோ, அதே போல கார்ட்டூன் சீடி வாங்கி கொடுப்பதும் ஹராம். எப்படி நீங்க கேட்பீங்க, உதாரணமா உங்களோட மகனுக்கு ஒரு கார் ரேஸ் கார்ட்டூன் ஒன்று வாங்கி கொடுத்தீங்க, காரை செலக்ட் பண்ணினான், அவன் தான் டிரைவர், ஓடிட்டு போறான், சுருக்கமா சொல்லிட்டு சப்ஜெக்டுக்கு வரான், ஓடிட்டு போறான். ஓடி போகும்போது முன்னால போற வாகனத்தை இவன் முந்தணும் என்று ஓவர்டேக் பண்ணி ரோங் சைட்ல போகும்போது ஓடிட்டே போறான், பின்னால போலீஸ் டிராபிக் வேணும் காரண்டு திரத்தி வருது. இவன் என்ன செய்வான்டா, இவன் காரால அந்த டிராபிக் வேணிருக்கிறல்லவா டிராபிக் கார், அதுக்கு தட்டிடுவான், அது உடைஞ்சு பத்தி எழுப்பிடும். ஓடிட்டே போய் தந்த வேனை நிப்பாட்டிட்டு ஒரு பெங்களூருக்கு போய் அவன கண்ணையும் எடுத்துட்டு பேங்க கொள்ளை அடிச்சு இருக்கிற காசெல்லாம் இவன் கார்க்குள்ள போட்டு இவன் எடுத்துட்டு ஓடுவான். இவனை அவன் செய்யற யாருன்னா உங்க மகன், யாரே உங்க மகன், உங்க மகன் தான் போலீஸ் டிராபிக் கார உடைச்ச, உங்க மகன் தான் ரோங் சைட்ல ஓவர் டேக் பண்ணின, உங்க மகன் தான் பேங்களை கொள்ளை அடிச்ச, நீங்க தாய், நீங்க ஆதிம், நீங்க பயன் செய்றீங்க, நீங்க அஞ்சு நேரம் தொழுவுறீங்க, உங்க மகனை பேங்களை கொள்ளையடிக்க பழக்கிறீங்க. இன்னொரு கார்ட்டூன் இருக்குது, துப்பாக்கி ஒன்று எடுத்துட்டு துப்பாக்கி இவர கையில செலக்ட் பண்ணி துப்பாக்கி ஆகிரும், இவர் வேலைக்கு மேல பாய்வாரு, ஆமியல் நம் சுடுவாரு, கேம்புக்குள்ள போவாரு, அங்க இருக்கிற சாமான் எடுப்பாரு, கண்ணோடைய தெரியுவாரு, உங்க மகன் தீவிரவாதி. ஒரு காலம் வரும் கடையில துப்பாக்கி நிற்கும், நீங்க பாப்பீங்க இந்த யூதர்கள் இந்த சீடியல் இஷ்யூ பண்ணிட்டு இவன் பாப்பான் இந்த சீடி பிள்ளைகளுடைய உள்ளத்துல எவ்வளவு தாக்கத்தை கொண்டு வந்திருக்குது என்று பார்க்கறதுக்கு தான் வெண்டன் புத்தகம், வெண்டன் கொப்பி, வெண்டன் பென்சில், வெண்டன் லேசர், வெண்டன் டிஷர்ட் எல்லாம் வருது. உங்க மகனை புத்தக கடைக்குள்ள கொண்டு போய் விடுங்க, அவன் இப்படி எல்லாம் தேடுவான், ஒவ்வொன்றா தேடி தேடி வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பட்டு வந்து எங்க பெண்ட காண்றானோ பாப்பா கிட்ட சொல்லுவா இதை வாங்கிட்டாங்க. ஏன், அவன் உள்ளத்தில் அதான் பதிஞ்சிருக்கு, அந்த கண் வச்சு விளையாடிதான் அல்லவா. அந்த பழக்கத்தில் கடைக்கு போய் விட்டவனே அந்த ஷூட் பண்ற கண்ணை வாங்குவான், அந்த பிளாஸ்டிக் குண்டு இருக்குது அதற்குள்ள போட்டு வீட்டை வந்து உமாக்கு ஒரு சுடுவ சுடுவான், பாப்பாக்கு ஒரு சுடுவ சுடுவான், உங்களோட மகன் உங்களை சுட பழகிருக்கிறான், உங்களோட மகன் உங்களை சுட பழகிருக்கிறான். ஒரு காலம் வரும் நீங்க மகனுக்கு எதிர்த்து பேசும்போது சேத்துல பிடிச்சி வெளியிடணும். இது யூதர்களுடைய தியரில உண்டு. இன்னொரு தியரில உண்டுதான் ரகசியம் பாதுகாப்பது, சீக்கிரம் பாதுகாப்பது யூதர்களுடைய தியரில உண்டு. நீங்க சொல்லுவீங்க என்னண்டா, வயசுக்கு வந்த புள்ளட போன நீங்களா பாக்கிற, நம்ம ஏசுறானே படிக்கிற ஏன் படிக்கிற பொடி என்ன போன நீங்க நோன்றீங்க, உங்களோட பொம்பளை பிள்ளை டைரிய நீங்க பாக்குறீங்க என்னவா, நீங்க உங்களோட பஞ்சாயத்து போன நீங்க வச்சிருக்கீங்க, அதெல்லாம் பார்க்க கூடாது, அந்த டைரிய பார்க்க கூடாது. மகளுக்கு வார ரிஜிஸ்டர் போஸ்டரை நீங்க ஓபன் பண்றீங்க. இது யார் இந்த தியரியை கொண்டு வந்தா, யூதர்கள். இஸ்லாம் சொல்லுது அப்படி இல்லை, குல்லுக்கும் ராயின், நீங்க எல்லோரும் பொறுப்புதாரிகள், ஒக்குள்ளுக்கும் மஸ்ஊலு நன்றா யத்திஹி, உங்களோட பொறுப்பை பத்தி கியாமத்தில் அல்லாஹ் கேட்பான். அந்த பொறுப்புல ஒன்றுதான் மனைவி என்ன செய்யறா, மகள் என்ன செய்யறா, மகன் என்ன செய்யறான், வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, நாம் எப்படி பழகிருக்க தெரியுமா. இங்க பாருங்க, மகரிபுக்கு புறவு யாரும் டிவி பார்க்க கூடாது சொல்லிருக்கோம், அப்ப உள்ரங்கம் என்ன, மகரிப் இல்லாத நேரத்தில் எல்லாரும் பாருங்க, மகரிபுக்கு புறவு யாரும் டிவி பார்க்க கூடாது அப்படின்னா என்ன, மகரிப் இல்லாத நேரத்தில் பாருங்க இவர் எப்படி மார்க்கத்தை இஸ்லாத்தை கொண்டு வந்திருக்காங்க வீட்டுக்குள்ள. மகரிபுக்கு பின்னால வாக்கிய ஓதனும், மகரிபுக்கு பின்னால சூரா யாசின் ஓதனும், மகரிபுக்கு பின்னால முழுக்கோதனும், அதோட டிவியை ஓ பண்ணிட்டு இதெல்லாம் ஓதி முடிஞ்சவன டிவி பாருங்க. நீங்க வாப்பாவா, நீங்க யாரு வீட்டுக்குள்ள, நீங்க வாப்பாவா பாவத்தை பழக்கிறீங்களா, வீட்டை வாரிங்க. நான் வாலிபர்கிட்ட சொல்றேன், தந்தைமார்கிட்ட சொல்றேன், நீங்க வீட்டுல வெளியாகி ராவையில ராவையில இப்படியோ ஒரு ரவுண்ட் வாங்க, இங்க இருக்கிறேன் இல்லையா, கிழக்கு மாகாணம் எங்கட பக்கம் இருக்குது, இரவு 11 மணி, இரவு 12 மணி, இரவு 1 மணிக்கு இந்த 8ஆம் வகுப்புல இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் ஓஎல்ஏஎல் படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் மரத்துக்கு கீழே போக்கு கட்டில ஒரு 2 இடத்துல உட்கார்ந்து போன் பேசிட்டு இருக்கேன். நான் கேட்க, இந்த 11 மணிக்கு இவனோட யாரு போன் பேசுற, ராவையில 11 மணிக்கு படிக்கிறவுல்ல ராவையில 11 மணிக்கு போன் பேசுறாங்கடா. 11 மணிக்கு தூங்குற நேரத்தில் இன்ட்ரெஸ்டாக பேசக்கூடிய ஒரு பொம்புளை இவனோட தொடர்பு இருக்கிறான். அது உங்க மகளாக இருக்கலாம், அது உங்க மனைவியாக இருக்கலாம், தப்பாக நினைக்க வேண்டாம். அது உங்களோட சகோதரியாக இருக்கலாம். நீங்க நினைப்பீங்க புள்ள தூங்கு, புள்ள கதவை திறந்து பார்த்தீங்க, ராவு 12 மணி, மாஷல்லாஹ் புள்ள தூங்குது. இப்பதான் ஹெட்செட் இருக்குதே, ஹெட்செட் இருக்குது அப்பா, புளூடூத் இருக்குதே, புளூடூத் காதல வச்சு ஹெட்செட்டையும் காதல வச்சு புள்ள பெட்சிட்டால போட்டுட்டு விடிய விடிய பேசினாலும் உங்களுக்கு விளங்காது. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது, குள்ளுக்கும் ராய் புள்ளட போன வாங்குங்க, புள்ளட போன வாங்குங்க, பாஸ்வேர்டை கேளுங்க, ஓபன் பண்ணுங்க, வீடியோ ஃபைல், கேலரி ஃபைல், பேஸ்புக் ஃபைல், இவர் பார்த்த வீடியோவுடைய பாஸ்வேர்டு எல்லாத்தையும் வாப்பா வாங்கி செக் பண்ணுங்க. பிள்ளைக்கு ஒரு போர்ஸ் ஒரு போஸ்டில் ஒரு ரிஜிஸ்டர் வருதா, வீட்டில் ஓர்டர் பண்ணி வைங்க. ஏண்ட அனுமதி இல்லாம வீட்டில் வார உங்களுக்கு வந்தாலும் அந்த போஸ்ட நீங்க உடைக்க கூடாது, நான் தான் உடைக்கணும். நான் இருக்கும்போது எந்த போனுக்கோ உங்களோட போனுக்கோ என்ன கால் வந்தாலும் ஆன்சர் பண்ணணும் நான் தான். இதை வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க. நீங்க யாரோட சாச்சாவுடைய மகனோட பேசலானே, வீட்டில் ஓர்டர் போடுங்க. சாச்சாவுடைய மகன், பெரியப்பாவுடைய மகன், சாச்சியுடைய மகன், பெரியம்மாவுடைய மகன் பேசலானே. ஒரு நாள் மாமி அஸ்லாம் அழைக்கும் எல்லாம் கவனிக்கணும். நாம இப்படித்தான் மகனத்தை விளங்கிருக்கோம். மாமி அஸ்லாம் அழைக்கும், நாமளும் பார்த்தோம் மாமி என்று சொன்னா வாப்பாட தங்கச்சி அறிஞ்சும் அல்லது ஏதாவது நெருங்கின உறவாரிக்கும். யாரு மாப்பிண்டா, இவர் போன வருஷம் ஒரு வீட்டு வாடகைக்கு இருந்தாரு, அதுக்கு பக்கத்தில் இருந்த பொம்பளை, இவர் மாமியாக்கிட்டாரு. இவருக்கு மாமி இல்ல, இவர் மாமியா. உனக்கு எப்படி மாமி எப்படி ஆகும், நீ எப்படி செலவு செல்லலாம், நீ எப்படி பேசலாம், நான் கேட்கிறேன். யாராவது ஷொப்புகள் கடைகள் வச்சிருந்தா உங்கட கடையில கேர்ள் லேடிஸ் வேலை செய்யறாங்க, இவர்களுடைய பத்துவா நீங்க உலமாக்கிட்ட கேட்கணும். இவங்களோட எப்படி பேசுறது, இவங்களோட எப்படி லீடிங் பண்றது, இவங்களோட எப்படி நடமாடிக்கொள்றது, உலமாக்கள் பத்துவா தருவாங்க. நீங்க உங்களோட ஷொப்புல கொஞ்சம் ரூபா கூடினாலும் ஆண்களையே வைத்துக் கொள்ளுங்க, ஆங்கிலேயே வைத்துக் கொள்ளுங்க. பெண்கள் தேவையில்லை. பெண்கள் அவர்கள் இருக்க வேண்டிய ஒரு இடத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது, அங்கிருப்பாங்க. நான் இன்னொரு விடயம் சொல்கிறேன், இதை வச்சு நீங்க சுருக்கமாக மகரத்தை விளங்கிக் கொள்ளலாம். சுருக்கமாக உதாரணமாக இதை நீங்க வீட்டில் பழக்கணும். ரெண்டு விடயம் சொல்கிறேன், விபச்சாரம் எங்க தூண்டப்படுதுண்டா, வீட்டுக்குள்ளிருந்து. விபச்சாரம் எங்க தூண்டப்படுதுண்டா, வீட்டுக்குள்ளிருந்து. ஒரு சகாபி வந்து கேட்டாங்க, கொஞ்சம் நேரம் லேட் ஆகினாலும் கொஞ்சம் பொறுமையாறீங்க, கொஞ்சம் தூரத்திலிருந்து வந்திருக்கிறோம், சில விடயங்கள் அவுட் ஆக வந்திருக்கிறது, இப்பதான் நீங்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறீங்க, இப்பதான் நீங்களும் வந்திருக்கிறீங்க, அதனால இன்ஷால்லாஹ் ஒரு 5 நிமிஷம் தாமதித்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்க. என்ன நீங்க இப்ப சேரும் போது அதிசயத்தை சொல்லலாம். விபச்சாரம் எங்க ஆரம்பிக்கிறதா, வீட்டுக்குள்ளிருந்து. இஸ்லாம் சொல்லுது, உங்கள வீட்டை 10 வயது பூர்த்தியாகிய பொம்பளை பிள்ளை 10 வயது பூர்த்தியாகிய ஆம்பளை பிள்ளை இருந்தா உங்கள வீட்டை 10 வயது பூர்த்தியாகிய பொம்பளை பிள்ளை இருக்குது அல்லவா, அதனால நீங்க வெறுமையோட இருப்பது ஹராம். இருக்கல விளங்கணும், வாப்பா நீங்க வாப்பா, மகளை மடியில வச்சிருக்கலாம், மகளை மடியில வச்சிருக்கலாம், தவறு சொல்ல இஸ்லாம். விபச்சாரம் தூண்டப்படுகிறதா வீட்டில், 10 வயது பூர்த்தியாகிய தொழுக கடமை, அவைக்கு தொழுக கடமை, 10 வயது பூர்த்தியாகிய மகள் உங்கள்ட்ட வீட்டு இருந்தா வாப்பாவாகிய நீங்க பெருமேலோட இருக்காதீங்க. பத்து வயது பூர்த்தியாகிய மகள் கொழுவுற அந்த உடுப்பு ஸ்டாண்ட் இருக்கிறல்லவா, அதுல உங்களோட உள்ளாடைகளை காட்டிடும். இது நான் உங்களுக்கு ஓப்பனாக பேசுறேன். வீட்டுல சொல்லி வைங்க, வளரும் போதே மகளே நீங்க உமாவும் பாப்பாவும் தூங்குற ரூமுக்குள்ள வரக்கொல்ல கதவை தட்டி சலாம் சொல்லி வரணுமா சொல்லி வைங்க, சொல்லி வைங்க. இது இஸ்லாம். நீங்க கேப்பீங்க, பாப்பாவும் உமாவும் தூங்குற ரூமுக்குள்ள ஏண்ட பிள்ளை வருவதற்கு ஏன் தடை போடுறீங்க? இல்ல, இது பின்னால விபரீதத்தை கொண்டு வரும். ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யார சூழல்லா, ஏண்ட உமா, ஏண்ட உமா, ஏண்ட வீட்டுக்குள்ள ஒரு ரூம் கொடுத்து நான் வைத்திருக்கிறேன். ஏண்ட வீட்டுல ஏண்ட உமாவை ஒரு ரூம் கொடுத்து நான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன், பராமரிக்கிறேன். நான் கொடுத்த ஏண்ட வீட்டு ரூமுக்குள்ள ஏண்ட உமாவை சந்திக்க போகும் போதும் சலாம் சொல்லி அனுமதி கேட்டா போக வேண்டும். அழகான பதில் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழகான பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? சோழரே, உங்களோட உம்மாவை நீங்க அந்த ரூமுக்குள்ள நிர்வாணமாக பார்க்க விரும்புறீங்களா அப்படி கேட்டாங்க. போகாதீங்கன்னு சொல்லல, போகணும் சொல்லல. கேட்ட கேள்வி என்ன? நான் கொடுத்த ரூமுக்குள்ள ஏந்த வீட்டுல ஏந்த உம்மாவை சந்திக்க போக சலாம் சொல்லி அனுமதி கேட்டா உள்ள போக வேண்டும். நபி பதில் கொடுத்தாங்க, உங்களோட உம்மாவை அந்த ரூமுக்குள்ள நிர்வாணமாக பார்க்க விரும்புறீங்களா? சுஹானல்லாஹ். இதுல ஆழமாக கவனிக்க இன்னொன்று சொல்லுகிறது இஸ்லாம். நாம பயான்லையும் சரி, பின்னால் இருக்கிறவங்க கவனிங்க, பயான்லையும் சரி, எல்லா நிகழ்ச்சிகள்லையும் சரி, உலமாக்களும் சொல்றதில்ல, அதை விட்டுருவாங்க. உலமாக்களை குறையாக சொல்லல, உலமாக்களும் விட்டுருவாங்க. ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ்? முரு அவுலாதக்கும், உங்களோட பிள்ளைகளை ஏழு வயதாகினால் தொலை சொல்லியே உங்க, பத்து வயதாகினால் தொலைவில்லை என்றால் லேசா அடிங்க. ஹதீஸ் வருது. இதோட ஹதீஸ முடிச்சாச்சு. இதோட முடியல ஹதீஸ், அதுக்கு பின்னால இருக்கு. அந்த ஹதீஸ் அதுக்கு பின்னால இருக்குது. அதை யாரு சொல்ற? அது சொல்லப்படுறவும் இல்லை. அதனாலதான் விபச்சாரத்தினுடைய விபரீதம் நான் நினைக்கிறேன். உலமாக்கல்ல குறை நினைக்க வேணாம், அது அப்படியே விட்டுறேன். அதுக்கு பின்னால ஒரு துண்டு வருது என்னண்டா, படுக்கை அறைகளை விட்டும் அவங்களை பிரிச்சு படுக்க வைங்க. ஒரு எப்ப? பதினஞ்சு வயசுல இல்ல, இருபது வயசுல இல்ல, ஏழு வயதாகி பத்து வயதாகினால் உங்களோட பிள்ளைய உங்களை விட்டும் படுக்கையை விட்டு பிரிச்சிருங்க. நடுவுல போட்டு படுக்காதீங்க, நடுவுல போட்டு படுக்காதீங்க. ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஹசரத், என் மகளுக்கு பதினேழு வயசு, அவ என்னோட தான் தூங்குறான். அல்லாஹ், இதுக்கு எப்படி ஃபத்வா சொல்றது? நீங்க ஏன் பாப்பா பழைக்கிறீங்க? அதனால இஸ்லாம் சொல்லுது, ஏழு வயதோட உங்களோட மகளை உங்களை விட்டும் உங்களோட மனைவியை விட்டும் வேறாக படுக்க வைங்க என்று சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு நிபந்தனை சொல்லுது இஸ்லாம். என்ன நிபந்தனை? ரெண்டு பொம்பளை பிள்ளை, ரெண்டு ஆம்பளை பிள்ளை, உமரும் அப்துல்லாவும் ஃபாத்திமாவும் ஜெய்னம்பும், நாலு பேர் இருக்காங்க. எங்க இருந்து இஸ்லாம் பேசிட்டு பாத்தீங்களா? நாலு பேர் இருக்காங்க. நீங்க என்ன செய்யணும்டா? உமருக்கும் அப்துல்லாவுக்கும் தனி ரூம், ஃபாத்திமாவுக்கும் ஜெய்னம்புக்கும் தனி ரூம். போட்டாச்சா? போட்டாச்சு. இப்ப உமருக்கும் அப்துல்லாவுக்கும் ஒரு கட்டில் கொடுக்கலாம். இஸ்லாம் உமருக்கும் அப்துல்லாவுக்கும் ஒரு கட்டில் கொடுக்கலாது, ஃபாத்திமாவுக்கும் ஜெய்னம்புக்கும் ஒரு கட்டில் கொடுக்கலாது. பிரிச்சு படுக்க வைக்கணும். ஏன் சொல்றாங்க அந்த உலமாக்கள்? அந்த உராயுதல் இருக்குது அல்லவா, அந்த உராயுதல் தான் பின்னால ஜினாவை தேடுகிறது. சரி நீங்க சொல்லீங்க அதுரன் நாலு பேருக்கும் நாலு கட்டில் வாங்குறா, இது பெரிய ஒரு தொகை போகுது, கொஞ்சம் மார்க்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணலாரா என்று கேட்பீங்க. இஸ்லாம் அதையும் முடல, வசதி இல்லையா, தனிக்கட்டில் போட வசதி இல்லையா, ஒரு ஆளுக்கு ஒரு தலவாணி ஒரு பெட்ஷீட், ஒரு ஆளுக்கு ஒரு தலவாணி ஒரு பெட்ஷீட், உமரும் அப்துல்லாவும் ஒரு பெட்ஷீட்ல போத்தேனா, நானாவும் தம்பி, நானாவும் தம்பி, தங்கச்சும் தாத்தாவும், உமரும் அப்துல்லாவும் ஒரு பெட்ஷீட்ல போத்தேனாரு, ஆளுக்கு ஒரு பெட்ஷீட், பாத்திமாவும் ஜைனம்பும் ஆளுக்கு ஒரு பெட்ஷீட், இதுக்கு மேலால் இஸ்லாம் எதையும் அனுமதிக்க. இப்ப நான் கேட்க, இவடத்தை இருந்து உங்களோட வீட்டை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு, எந்த லெவல்ல போயிட்டு இருக்குது. சாச்சிர மகள், மகள்ற நல்ல நேரம் மகள்ற சாச்சிர மகள், மகள் உங்களோட வைஃபோட தங்கச்சிர மகள், நீங்க அவனை கூப்பிட்டு சொல்றீங்க, தம்பி நீங்க போகும்போதும் தங்கத்தை ஏத்திட்டு போய் அந்த டியூஷன் கிளாஸ்ல டிராப் பண்ணிருங்களா, நீங்க சொல்றீங்க, நீங்க 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 நானும் அவட போயிட்டு வாங்கல, யாரு தானா சாத்திர மகன், பெரிய பட மகன் கூட பாப்பா. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னா, ஒரே ரத்தம், உங்கள மூத்த ஆம்பளப்புள்ள 20 வயசு, இளைய பொம்பளப்புள்ள 18 வயசு, இங்கிருந்து கண்டிக்கு பிரயாணம் செய்யக்கூடாது, ரெண்டு பேரும் ஒன்றாக கூடாது, பாப்பாவோட உமாவோட உம்மாவோட மாமாவோட தான் போகலாம், நானாவும் தங்கச்சும் ரெண்டும் சமமான வயசு, 2-3 வருஷம் தூர பிரயாணம் செய்ய இயலாது, போக இயலாது. 20 வயசு பொம்பளை பிள்ளை பாப்பாவோட 60 மைலுக்கு அங்கால பிரயாணம் செய்ய இயலாது. இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்க. இரத்த உறவுகளை பற்றி பேசுகிற இஸ்லாம் இப்படி பேசுதுண்டா, ஏந்த கூட்டாளியோட, ஏந்த நண்பரோட, ஏந்த பிசினஸ் பார்ட்னரோட, ஏந்த மனைவிய, ஏந்த பிள்ளைய நான் எப்படி பாதுகாக்க வேண்டும், நான் எப்படி பக்குவமாக வைத்திருக்க வேண்டும். அதுல முக்கியமாக ஒன்ற கவனிங்க, ஆடையுடைய விஷயம் மிச்சம் பேணுதல். அபாயாவெல்லாம் ஒரு காலத்தில் வந்துச்சு பக்குவமான உடுப்பு, இன்றைக்கு அதுவே பெரிய முசீபத்தை மாறிட்டு, ஆடையே பெரிய முசீபத்தை மாறிட்டு, அபாய முசீபத்தை மாறிட்டு, இறுக்கமாகிவிட்டது. சொன்னாங்க செல்லவாலி செல்லம், ஒரு காலம் வரும் பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். அதை கண்ணால பார்க்கிறோம், கண்ணால பார்க்கிறோம், இறுக்கமான ஆடை, ஆண்களும் உடுக்கலாது பெண்களும் உடுக்கலாது, அது விபச்சாரத்துக்கு ஆணிவே, விபச்சாரத்துக்கு ஆணிவே. செல்லவாலி செல்லம் ஜுப்பாவுடைய கையை இதால எடுப்பாங்க, இதால எடுப்பாங்க, அவ்வளவு லூசாக இருக்கும், அவ்வளவு லூசாக இருக்கும். நபி நபி இந்த கைக்குள்ளால இந்த கையை எடுப்பாங்க, சர்வசாதாரணமா. வாலிபத்தை நான் கேட்கிறேன், உங்களோட ஆடை எப்படி இருக்குது, உங்களோட ஆடைய தம்பி ரட்டையா, நீங்க உடுத்து வந்திருக்கிறது, அவர் சொல்றாரு ஏண்ட ஷர்ட்டுடைய சைஸ் 80, உடுத்திருக்காரு 40, என்னன்னு கேட்டா ஃபேஷன் சொல்றாரு, ஃபேஷன், இது இது நாகரிகம், இது நாகரிகம் அல்ல, பாவத்தினுடைய அஸ்திவாரம். சுஜூதுல இருக்காரு, சுஜூதுல இருக்காரு, உள்ளாட வெளியிருக்கு, சுஜூதுல உள்ளாட வெளியிருந்தா இவர் வீட்டுக்குள்ள எப்படி புழங்குவாரு, வீட்டுக்குள்ள எப்படி புழங்குவாரு, நவுதுவில்லா. எனவே நேரமாகிவிட்டது, ஆண்களுடைய விடயத்தில் கவனமாக, ஆடைகளுடைய விடயத்தில் கவனமாக, பெண்களுடைய விடயத்தில் கவனமாக, பெண்களுடைய ஆடையுடைய விடயத்தில் கவனமாக. யாரெல்லாம் தாய்மார்கள் தந்தைமார்கள் இருக்கிறீர்களோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அழகான ஆடை வாங்கி கொடுங்க, சுண்ணத்தான ஆடை வாங்கி கொடுங்க, நீங்க அதை கண்டிஷனாகவே வைங்க, இப்படித்தான் ஆடை உடுக்க வேண்டும், இப்படி நல்ல, அதனால ஜும்பா போடுங்க தலப்பா விடுங்க சொல்லல, நல்ல கலகலப்பாக இருக்கம் இல்லாமல் மூச்சு திணற அப்படி ஆடை உடுப்பது கூடாது, அது மார்க்கமல்ல. எனவே மகரத்துடைய விடயத்தில் விபச்சார மது சம்பந்தமாக பேசிருக்கிறது, இது இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ஹொத்துபாக்கள் பேசுவோம். நான் விபச்சாரத்தினுடைய அடிப்படை ஆண்டன் கலப்படம் அது பல வகையாக இருக்கிறது. சேர்ந்து பேசுவது, போன் மூலமான தொடர்பு, நவீன தொடர்புகள், ஆடை ரீதியான தொடர்புகள், இப்படியாக ஆண் அன்னி ஆண் கலப்படங்கள் நிரம்பி வழிந்ததின் விபரீதம்தான் விபச்சாரம் அதிகமாகிக் கொண்டு வருகிறது. விபச்சாரத்தினுடைய தண்டனையை மட்டும் சொல்லிவிட்டு ஹுத்பா முடியும். மேராஜுக்கு போனாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. நெல்ல ரோஸ் பண்ணின பொறிச்ச நெல்ல இறைச்சி ஒரு கும்பமா வச்சிருக்கிறது. விபச்சாரம் கும்பமா வச்சிருக்கிறது. அவிஞ்ச புளித்த நாத்தமான இறைச்சி கொஞ்சம் வச்சிருக்கிறேன். ஒரு கூட்டம் போய் அந்த நாத்தமான புளித்த இறைச்சி சாப்பிட்டு இருக்காங்க. சல்லதாலிசன் கேட்டாங்க, மன்ஹா உலாயா ஜிப்ரீல், இவங்க யாரு? இந்த இறைச்சிங்காங்க. இவங்க யாருண்டா? ஹலாலான திருமணத்தை விட்டுட்டு ஹராமான விபச்சாரம் செஞ்சவங்க. ஹலாலான திருமணம் நல்ல ரோஸ் பண்ணின இறைச்சி, ஹராமான விபச்சாரம் இந்த அழுகிய புளித்த இறைச்சி. கியாமத்து வரைக்கும் இந்த இறைச்சை சாப்பிட்டுக் கொண்டே இருப்பாங்க. ஆழமாக கவனிங்க, ஆழமாக கவனிங்க. எனவே அல்லாஹ் நம் அனைவரையும் விபச்சாரத்தை விட்டு பாதுகாப்பானா, நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானா. எதையெல்லாம் பேசினோமோ, எதை கேட்டோமோ, அதை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌபி செய்வானா. கபராளிகளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா. தாய் தந்தையர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. நல்லவர்களாக தூய்மையானவர்களாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. வா ஆஹிரத வானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.